إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه الأعلام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه الله تعالى يقول واتقوا القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله وعسى أولئك أن يكونوا من المهتدين صدق الله العزيز الحكيم فقال رسول الله صلى الله عليه وسلم إذا ضيعت الأمانة فانتظر الساعة وقالت وقيل كيف إضاعتها قال إذا بسط الأمر إلى غير أكله أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலேவின் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோக்கப்படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்ற வந்தனமும் அகிலத்திற்கோர் அறுப்படையாய் வந்துவித்த தாஜில் மதீனா முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நபிச்சுவடுகளை அணுகுமசியாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈன்கள் தீர்க்கதரிசிகள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மண்ணகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாப்பேரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜுமாவின் கடமை தெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் அந்த குழு இறக்கும் அல்லாஹின் நல்லதியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் ஒக்கியத்தன் நற்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பூமியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணற்ற படைப்பினங்களை படைத்து அதிலும் சிலவற்றை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். உதாரணமாக காலங்களை எடுத்து நோக்குவோம் என்றால், காலங்கள் சிறந்த காலம், மேலான காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம். நேரங்கள் சிறந்த நேரம் ஜும்மாவுடைய நேரம். அந்த நேரத்தில் ஒரு அடியான் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வித திரையின்றி ஏற்றுக்கொள்கிறான், கபூல் செய்து கொள்கிறான். அது என்னை விட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. மாதங்கள் சிறந்த ஒரு மாதம் இருக்கும் என்றால் அதுதான் ரமலானுடைய மாதம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் சில இடங்களுக்கு சில இளங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகளையும் கண்ணியத்தையும் வழங்கி வைத்திருக்கிறான் என்றால் அதுதான் மசாஜிதுல்லா எனப்படுகின்ற அவனுடைய இறை இல்லங்கள், பள்ளி வாயில்கள் ஆகும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஊருடைய முன்னேற்றம், ஒரு ஊருடைய செழிப்பு, ஊருடைய அபிவிருத்தி மஸ்ஜிதுடைய பராமரிப்பை கொண்டுதான் காணப்படுகின்றது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாது இல்லல்லாஹி மசாஜிதுஹா, இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, அவன் நேசிக்கக்கூடிய, அவன் விருப்பம் கொள்ளக்கூடிய மிக அந்தஸ்துக்குரிய இடங்கள் இருக்கும் என்றால் அதுதான் அவனுடைய புனிதம் மிகுந்த பள்ளி வாயில்களாகும். ஏன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருளப்படுகின்றது, பரக்கத் அருளப்படுகின்றது, சக்கீனத்தன்று அமைதி கொட்டப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மலக்குமாருடைய வருகை மஸ்ஜிதை நோக்கித்தான் ஏற்படுகின்றது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பச்சை வெங்காயங்களை சாப்பிட்டு விட்டு அந்த துரு வாடைகளோடு மஸ்ஜிதை கூட நெருங்காதீர்கள். ஏன், வானவருடைய வருகை அனுதினமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அருவறுப்பான வாடகைகளை அந்த மலக்குமார்கள் விரும்ப மாட்டார்கள். அருவறுப்போடு அடுத்த அடியானுக்கு நோவினை விளைவிக்க கூடாது. உறுதிய வாள்களோடு, உருவப்பட்ட வாள்களோடு மஸ்ஜிதுக்குள் நுழையாதீர்கள். காணாமல் போன பொருட்களை கூட தேடாதீர்கள் என்றால் மஸ்ஜிதுகள் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு கண்ணியமானது, எவ்வளவு மகத்தான இடங்கள் என்பதை நான் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்று கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடும் பொழுது, யா பனி ஆதம் குது ஜீனத்துக்கும் இந்த மஸ்ஜிதின் மக்களே, நீங்கள் உங்களது அலங்காரத்தை அந்த மஸ்ஜிதிலே எடுத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதை அழகாக வையுங்கள், அதனை பாதுகாப்பாக வையுங்கள், அதனை பரிசுத்தமாக வையுங்கள். நபியுடைய காலத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்தில் ஒரு பெண்மணி மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பூட்டைகளை அகற்றி கொண்டே இருந்தால், அழுக்குகளை நீக்கிக் கொண்டே இருந்தால், திடீரென மரணம் அடைந்து விட்டால், அந்த இரவோடு இரவாக அந்த ஜனாதா நல்லடக்கம் செய்யப்பட்டது. மறுநாள் காலையான பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்பலா ஆவந்து மூனி, அந்த பெண்ணுடைய ஜனாதா செய்தியை எனக்கு அறிவித்து விடக் கூடாதா என்று கூறி ஜனாதா இஸ்தலத்தை நோக்கினார்கள். தொழுதுவிட்டு சொன்னார்கள், என்னுடைய கண்ணால கண்டேன், அந்த பெண் பள்ளியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றிய அந்த சிறிய அமலை பெரிதாக கருதி செய்ததன் காரணமாய் அந்த பெண் சொர்க்கத்திலே உளவலாக கூடிய, சொர்க்கத்தில் நடமாறிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எனது கண்ணால் பார்க்க முடிந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, பள்ளியில் ஒரு அழுக்கு காணப்பட்டால் அதனை அகற்றுவது முஅத்தின் சாஹிபுடைய பொறுப்பும் அல்ல, அது பள்ளியை துப்புரவு செய்கின்ற ஊழியருடைய பொறுப்பு அல்ல. அது பள்ளி தலைவராக இருக்கலாம், தனாதிகாரியாக இருக்கலாம், செயலராக இருக்கலாம், அந்த ஊருடைய ஜமீன்தாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பள்ளியின் சுத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு, பள்ளியின் ஊத்தி அகற்றுவதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இவ்வளவு பொறுமதி வாய்ந்ததுதான் சமூகத்திலே போட்டி புகழக்கூடிய இடங்கள் தான் அல்லாஹ்வுடைய மாளிகைகள் என்பது. ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்துவிடக் கூடாது, மஸ்ஜித் என்பது, பள்ளி வாயில்கள் என்பது ஐந்து நேரம் தொழுதுவிட்டு, காலை மாலை திக்ர் செய்துவிட்டு, குர்ஆன் ஓதிவிட்டு இழுத்து பூட்டப்படுகின்ற ஒரு இடமல்ல மஸ்ஜித். 24 மனுஷ்யாலங்களும் முஸ்லீமுடைய பிரச்சனைகள் ஆராயப்படுகின்ற ஒரு கேந்திர ஸ்தலமாக, ஒரு ஹெட் மார்க்கத்தாக காணப்பட வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய மாளிகைகளாகும். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் நபவி எவ்வாறு காணப்பட்டது என்றால், பெருமனவே தொழும் தலம் மட்டுமல்ல, குர்ஆன் ஓதப்படுகின்ற இடம் மட்டுமல்ல, முஸ்லிம்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஆராயப்படுகின்ற ஒரு நாடாளு மண்டபமாக, ஒரு நீதி மண்டபமாக, அதாவது ஒரு வாசிக சாலையாக, ஒரு தொழக்கூடிய இஸ்தலமாக முஸ்லிம்களுடைய எல்லா விவகாரங்களும் ஆராயப்படுகின்ற ஒரு கேந்திர ஸ்தலமாகத்தான் அந்த மஸ்ஜித் காணப்பட்டது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் கல்விமான்களாக பயின்று வெளியானது அந்த மஸ்ஜித் நபவியின் ஊடாகத்தான். ஏதாவது வழக்கு வந்துகள் வந்துவிட்டால் அதனை விசாரித்து தீர்ப்பளிக்கப்படுகின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டாக காணப்பட்டதும் அந்த மஸ்ஜிதின் நபவிதான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது அரேபியர்கள் வந்துவிட்டால் அவர்களை உட்கார வைத்து அவர்களை அனுசரித்து உபசரித்து அலுவலாக கூடிய இடமாக இருந்ததும் அந்த மஸ்ஜிதின் நபவிதான். எந்த அளவுக்கு என்றால் புகாரி ஷரீஃபிலே வருகின்றது, சில நோயாளிகளுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே சில கூடாரங்களை கூட அடித்து கொடுத்திருக்கிறார்கள். புகாரியிலே வருகின்ற ரிவாயத் சாஹிபுன் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தோள்பட்டையிலே ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. அவரை அடிக்கடி நோய் விசாரிக்க வேண்டியதாக இருந்ததால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் நபவிக்கு பக்கத்திலே ஒரு கூடாரம் அடித்து கொடுத்ததாக ஹதீஸிலே காண முடிகின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி முஸ்லிம்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஆராயப்பட்டு அவைகளுக்கு தீர்ப்பளிக்கப்படுகின்ற அந்த ஊரை சிறந்த ஊராக மாற்றுகின்ற வாரியொரு பொறுப்பு வாய்ந்ததாகத்தான் மஸ்ஜிதுகள் அந்த காலத்தில் அமைந்திருக்கிறது. அதனால தான் ஒரு ஊருடைய செழிப்பு, ஊருடைய முன்னேற்றம், ஊருடைய மறுமலர்ச்சி மஸ்ஜிதுகளாகத்தான் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் வல்லவன் அல்லாஹ் ஒரு ஆண்ல நிர்வாகத்தை பற்றி, மஸ்ஜிதை பராமரிப்பவர்களை பற்றி ஒரு ஆண் ஒரு தனிப்பட்ட வசனத்தை கொண்டு வருகின்றான். ஒரு கடையை, ஒரு கம்பெனியை நிர்வகிப்பதற்காக வேண்டி அந்த நிபந்தனைகள் தேவையில்லை. ஆனால் மஸ்ஜிதை பராமரிப்பவர்கள், மஸ்ஜிதை பரிபாலனம் செய்கின்றவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தனிப்பட்ட ஒரு குர்ஆன் வசனம் குர்ஆனிலே அமைந்திருக்கிறது. இன்னமா யஹ்முரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வகாம ஸலாத வஆத ஸகா வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பராமரிப்பவர்கள், அதை பரிபாலனம் செய்கின்றவர்கள், அதனை நிர்வகிக்க வந்தவர்கள் கண்டறிந்தவர்களுக்கெல்லாம் செய்ய முடியாது. தனக்கு ஆள் பலம் இருக்கிறது, அரசியல் பலம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது என்று தன்னுடைய பணத்தை வைத்தோ, அரசியலை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்க முடியாது. வல்லவன் அல்லாஹ் எப்படி கூறுகின்றான், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பராமரித்துகின்றவர்கள், மஸ்ஜிதை பாதுகாக்கின்றவர்கள், முதலாவது அவர்கள் சுத்த முமின்களாக இருக்க வேண்டும். சொர்க்கத்தை நம்பி இருக்கிறோம், நரகத்தை நம்பி இருக்கிறோம், கபருடைய வாழ்க்கை நம்பி இருப்பது போல மறைவான விஷயத்தை எப்படி நம்பி இருக்கிறோமோ அதே போன்று மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களிடம் வரக்கூடிய முதற் பண்புதான் அல்லாஹின் மீது முழு சக்தியும் இருக்கிறது நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் ஒரு தலைவனாக இருக்கலாம், நான் ஒரு செயலாளராக இருக்கலாம், நான் ஒரு படித்த பட்டதாரியாக இருக்கலாம், நான் ஒரு செல்வந்தராக இருக்கலாம், எனது செல்வத்தால் எதையும் சாதிக்க முடியாது, எனது அறிவால் எதையும் நிலைநாட்ட முடியாது. இந்த செல்வத்தை தந்தவன் அல்லாஹ், அறிவை தந்தவன் அல்லாஹ், ஆற்றலை தந்தவன் அல்லாஹ், எனது சக்தியால் உலகத்தில் எதையும் செய்ய முடியாது என்ற அந்த அடிமைத்தனம் உருவாக வேண்டும், பணிவுத்தன்மை உருவாக வேண்டும். இந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பவன் நான், இந்த மஸ்ஜிதுடைய பராமரிப்பு எனது பணத்தால் தான் நடைபெறுகிறது, இந்த மஸ்ஜித் சிறந்தோரு ஒரு புகழ்பூத்த இடமாக காட்சியளிப்பது என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பணம், என்னுடைய வீரம் என்று நான் என்ற தன்மை எவரிடத்தில் வருமோ, நான் இல்லாமல் மஸ்ஜிதை கட்ட முடியாது, நான் இல்லாமல் மஸ்ஜிதை பராமரிக்க முடியாது, நான் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்த முடியாது என்று எவருடைய உள்ளத்திலே நான் என்ற தன்மை வந்துவிடுமோ, இவர்களுக்கு திராவுனுக்கு ஏற்பட்ட நிலைதான், காமானுக்கு ஏற்பட்ட நிலைதான், நும்ரூதுக்கு ஏற்பட்ட நிலைதான். நான் என்று பெருமை அடித்ததன் காரணமாக இந்த பூமியிலே அழித்து ஒழித்து நாசமாக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்தெந்த மஸ்ஜிதுகளிலே நிர்வாகத்தில் நான் என்ற தன்மை வந்துவிடுமோ
அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தாமல் அவரை மரணிக்க செய்ய மாட்டான். அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் என்ன பட்ட மதவை இருந்தாலும் என்ன ஆற்றல் இருந்தாலும் மத்தியை நிர்வகிப்பவர்கள் பணிவு தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடாவடித்தம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சக்தியை நம்புவதோடு இரண்டாவது குணா விஷயம் தான், அவர்கள் தொழுகையாளி மட்டுமல்ல தொழுகை நிலைநாட்ட குடிவுகளாக இருக்க வேண்டும். தானும் தொழ வேண்டும், பிறரை தொழுகையின் பால் அழைக்கக்கூடிய ஜாயிகளாக இருக்க வேண்டும், அல்லாஹோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்தை ஆட்சி செய்த ஒரு கலீபா, நீதி வலுவா மன்னர், ஜனாதிபதியுடைய தலையிலே ஒரு நாட்டுடைய பொறுப்பு இருந்தாலும் கூட சுபகு நேரத்திலே அவர் கவனிப்பார், அவதானிப்பார். அதாவது பஜ்ரு தொழுகைக்காக வேண்டி கியாமுல்லை தொழுத சுலைமானை காணவில்லை என்று சுபகு தொழுகைக்கு வராத மனிதரை கூட கவலைப்பட்டிருக்கிறார் என்றால், அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். அடுத்த மனிதனுடைய தொழுகையை பற்றி ஆராயக்கூடிய, அடுத்த மனிதனுடைய ஈமானை பற்றி கவலைப்படக்கூடிய அந்த அந்த தாய்களாக இருக்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் என்ன பட்டம் பதவி இருந்தும் என்ன ஆட்சதிகாரம் இருந்தும் அவனிடம் தொழுகை இல்லை என்றால் அவனை தனது சாப்பாட்டு சகனிலே சேர்க்க கூடாது என்று உலமாக்களுடைய பத்துவாக இருக்கிறது. ஏன் அவன் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவன், இஸ்லாத்தை விட்டு வெகு தூரத்தில் உள்ளவன். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நிர்வாகத்தை நிர்வாகம் பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நம்புவதோடு தொழுகையை நிலைநாட்டுவதோடு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஜக்காத்து எடுப்பவர்கள் தான் இருக்கிறார்களே ஒழிய நிர்வாகத்திலே ஜக்காத்து கொடுப்பவர்கள் கிடையாது. அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு ஆண் ஜக்காத்து கொடுப்பவர்கள் தான் நிர்வாகத்தில் வர வேண்டும் என்று கூறிய காரணம் என்ன? அதாவது செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள் நிர்வாகத்தை இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் மக்களுடைய பராமரிப்பை சரியாக செய்வார்கள், மக்களுடைய குறைபாடுகளை தனது பணத்தால் செலவழித்து நிறைவேற்றுவார்கள். ஆர்மையான சகோதரர்களே, பெரியவர்களே, அதே நேரத்தில் தனது பணத்தை பேங்கிலே அடுக்கி வைத்துக் கொண்டு அடுக்கி வைத்துக் கொண்டு ஊரு பணத்தை எதிர்பார்க்குகின்ற, அடுத்தவனை சேர்ப்பை எதிர்பார்க்குகின்ற கஞ்சத்தனம் உள்ளவர்கள், அதாவது எச்சித்தனம் உள்ளவர்கள் நிர்வாகத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல, அவர்கள் நிர்வாகத்துக்கு உகந்தவர்கள் அல்ல. இன்று சில நிர்வாகத்தை பார்க்கின்ற பொழுது பள்ளி வாயிலுக்காக சொல்கிறார்கள், நான் அந்த பள்ளிக்கு ஒரு லைட்டை வாங்கி போட்டு விட்டேன், ஒரு கடிகாரத்தை நான் கொழுகிவிட்டேன், அதற்கு ஒரு துங்கு தடியை வாங்கி கொடுத்து விட்டேன், 100 ரூபாய் செலவழித்து 1000 ரூபாயுடைய பேச்சு பேசுகிறார்கள். அருமையானவர்களே, பள்ளிக்கு லைட் வாங்குவதும் கடிகாரம் வாங்குவதும் இது செந்திலுக்காய் விற்கக்கூடிய படை விற்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதனும் செய்து விடுவான், இது செல்வந்தர் செய்யக்கூடிய வேலை அல்ல. எனவேதான் மஸ்ஜிதுடைய பெருத்த வேலைகள் வந்துவிட்டால், வாரிய பொறுப்புகள் வந்துவிட்டால், அதற்கு முன் நின்று சாதாரண முறையில் உழைத்த பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு ஜனவந்தராகத்தான் இருக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது? பள்ளிவாயர் அனாதையாக இருக்கின்ற பொழுது, அது பராமரிப்பற்று கவனிப்பட்டிருக்கின்ற பொழுது, சிறு குடிசையாக இருக்கின்ற பொழுது, பராமரிப்பதற்கு எவரும் கிடையாது, பரிபாலனத்துக்கு யாரும் கிடையாது, யாரோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நலேச்சுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி அந்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து சகித்து கொண்டு மஸ்ஜித் ஒரு சிறந்த ஒரு கட்டிடமாக, ஒரு செல்வாக்குள்ள இடமாக மாறிவிட்டால், வருவாய் வந்துவிட்டால் நிர்வாகத்துக்கு போட்டி போடுகிறார்கள், நிர்வாகத்துக்கு ஏற்றையும் போட்டியும் காணப்படுகிறது. ஏன்? அந்த மஸ்ஜித் பணத்தை சூறையாடுவதற்காகத்தான், அமானுவத்தை வீணாக்குவதற்காகத்தான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த ஒரு மனிதன் மற்றதுடைய பணத்தை சூறையாடி அமானுவத்தை வீணாக்கி பாலாக்கி யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருப்பார்களோ இவர்களுடைய ஏழு பரம்பரைகளுக்கு அந்த மச்சுடைய சாபக்கேடு, அல்லாஹ்வுடைய சாபக்கேடு வந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. மஸ்ஜிதுடைய பொருளை சூறையாடினவர்கள், மஸ்ஜிதுடைய பணத்தை அதாவது சூறையாடினவர்கள், பொருளாதாரத்தை பிற்பக தடித்தவர்கள் இன்று வருட கணக்கிலே நோயோடு வாழுகிறார்கள், வறுமையோடு வாழுகிறார்கள், கஷ்டத்தோடு வாழுகிறார்கள். அல்லாஹ் இழிவுபடுத்தாமல் அவர்களுக்கு மௌத்து கிடையாது. ஆக அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, முன்பொரு காலம் இருந்தது, மார்க்கம் இல்லாத காலம், அறிவு குறைந்த காலம். அப்படி இருந்தாலும் மஸ்ஜிதுல் ஹவுலிலே ஒரு தண்ணீர் கோப்பை எடுத்து தன்னுடைய மேனியில் உள்ள பழுதை கழுவதாக இருந்தாலும், நோய்க்கு தண்ணியை ஹவுல் தண்ணி எடுப்பதாக இருந்தாலும், வீட்டில இருந்து ஒரு குடம் தண்ணீரை கொண்டு வந்து ஒரு மூலையால் ஊற்றிவிட்டுத்தான் ஒரு கோப்பை தண்ணி எடுப்பார்கள். அந்த அளவு பயன் இருந்தது, அச்சம் இருந்தது, பக்குவம் இருந்தது. ஆனால் இன்று பள்ளி தண்ணீர் மட்டுமல்ல, பள்ளியுடைய எலக்ட்ரிஷன், பள்ளியுடைய மின்சாரம், பள்ளியுடைய பொருட்கள், பள்ளியுடைய பணம் இன்று செல்லா காசாக மாறிவிட்டது, வீட்டு பொருளாக மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இமாம்களுடைய காலம் எப்படி நிர்வாகம் இருந்தது, எப்படி பயம் இருந்தது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உமருடைய ஆட்சிக்கு பிறகு உலகத்தில திகழ்ந்த இரண்டாவது நீதிபலுவ ஆட்சி, பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்ட ஆட்சிதான் உமர் ரலியல்லாஹு பேரன் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி. அருமையானவர்களே, அந்த நாட்டு அரசர் கூட இரவு நேரத்திலே தனது மனைவியோடு பேசிக் கொள்வதாக இருந்தால் தனது அரசாங்கத்தை இருக்கக்கூடிய விளக்கை அணைத்து விட்டுத்தான் தனது மனைவியோடு பேசுவார்கள். எதற்காக? காம வெறிக்காக வேண்டியல்ல, இல்லற வாழ்க்கை நடாத்துவதற்காக வேண்டியல்ல. தன்னுடைய மனைவியோடு பேசுகின்ற நேரத்திலும் சொந்த தேவைக்காக வேண்டி நாட்டுடைய அரசாங்கத்துடைய மின் விளக்கை பாவிக்க கூடாது என்பதற்காக விளக்கை அணைத்து விட்டு பேசுகிறார்களே என்றால் எவ்வளவு பயம் இருந்தது, எவ்வளவு பொறுப்பு இருந்தது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல நிர்வாகத்தை பள்ளியை நிர்வகிக்கின்றவர்கள், பராமரிக்கின்றவர்கள் ஜகாத்து எடுப்பவர்கள் அல்ல, ஜகாத்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஜகாத்து கொடுப்பவர் அவர் ஒரு தொழுகையாளியாக இருக்க வேண்டும், ஒரு ஈமானி உணர்வுள்ளவராக இருக்க வேண்டும். இதே போன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர் சுத்த ஈமான்தாரியாக தொழுகானும் தொழுது இரவை தொழுகையின்பால் அழைக்க கூடியவராக ஜகாத்து கொடுப்பவர்களாக இருப்பதோடு உண்மையை பேசுவதற்கு, உண்மையை சுத்தி காட்டுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது. அருமையானவர்களே, உண்மையை சுத்தி காட்டுவதற்கு, உண்மை எடுத்து சொல்வதற்கு அங்கே முகத்தாட்சி இருக்கக்கூடாது, அங்கே நீதியை பேசுவதற்கு நாளுக்கு மடியக்கூடாது. இன்று அநேகமான நிர்வாகத்தில் என்ன நடைபெறுகிறது, ஊரிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், ஊருடைய ஒரு தேவை வந்துவிட்டால் கூறப்படுகிறது என்ன, எமது நிர்வாகம் விருப்பம், ஆனால் இன்னார் விருப்பம் இல்லை, இன்னார் இதற்கு ஆதரவில்லை என்று தனிப்பட்ட மனிதரை மாற்றிவிட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள் அல்ல, இவர்கள் நீதி நேர்மையானவர்கள் அல்ல. உண்மையை பேசுவதற்கு, அதான் நீதி நேர்மையை பேசுவதற்கு எந்த செல்வத்தையும் பயப்படக்கூடாது, எந்த பட்டத்தையும் பயப்படக்கூடாது, எந்த அரசியலையும் பயப்படக்கூடாது. எவர் எதையும் சொல்லட்டும், எதையும் கேட்கட்டும், எதையும் விமர்சிக்கட்டும் என்று உண்மை பேசுகின்ற தைரியசாலிகளாகத்தான் நிர்வாகத்தை இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணப்பண்புள்ளவர்கள் தான் உலாய்க்க ஐய கூழுமியல் முக்ததி, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள், இவர்கள் தான் நிர்வாகத்துக்கு உகந்தவர்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தான் நிர்வாகம் என்று சொல்கின்ற பொழுது அதிலே சுயநலம் இருக்கக்கூடாது, சொந்த கோபங்கள் இருக்கக்கூடாது. சொந்த கோபம் தீர்க்கப்படுகின்ற, சொந்த பழி தீர்க்கப்படுகின்ற, சொந்த கோபத்துக்காக வேண்டி பா வெட்டி நடக்குகின்ற ஒரு இடமல்ல நிர்வாகம் தெரிது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, மத்தியுடைய நலன் கருதி, பள்ளி ஊருடைய முன்னேற்றம் கருதி யாரெல்லாம் அந்த சிறந்த நிர்வாகத்தை உருவாக்குவதற்கு பாடுபடுகின்றார்களோ, அதற்கு முன் வருகின்றார்களோ, அந்த நிர்வாகம் சிறந்து இயங்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது, நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தான் யாரெல்லாம் பள்ளியை நிர்வகிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்து, அதற்குரிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்து இவர்கள் பின்னடைந்து விடுகின்றார்களோ, ஏச்சு பேச்சுக்காக வேண்டி, மக்களுடைய எதிர்ப்புக்காக வேண்டி யாரெல்லாம் தகுதியிருந்தும் பின்னடைந்து விடுகின்றார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் பின்னடைந்து தகுதியற்றவர்கள் நிர்வாகத்துக்கு வந்துவிட்டால் என்னென்ன விளைவுகள், என்னென்ன பிரச்சனைகள் அந்த பள்ளியில நடக்குமோ, அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பின்வாங்கிய தகுதியுள்ளவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும், அந்த பாவத்தை சுமந்தாக வேண்டும். ஏனென்றால் புகாரியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்து, ஒரு அறிவை கொடுத்து, ஒரு தொகுப்பு ஒரு பட்டத்தை கொடுத்து, அந்த அந்த அறிவை, அந்த பணத்தை, அந்த பதவியை தான் திறந்து வாழுகின்ற, தான் திருப்புகுந்து வாழுகின்ற அந்த ஊருக்கு பயன்படுத்தவில்லையோ, அந்த செல்வாக்கை தான் வாழுகின்ற இடத்துக்கு பயன்படுத்தவில்லையோ, அவனுடைய உடம்புக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நெத்தி கறுக்க கறுக்க, கால் கறுக்க கறுக்க சொல்லக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கலாம், அவர் ஒரு ஆதியாக இருக்கலாம், ஒரு தர்மகர்த்தாவாக இருக்கலாம், அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை ஊருக்கு பயன்படுத்தவில்லை என்றால், புகுந்த இடத்துக்கு பயன்படுத்தவில்லை என்றால், அவருடைய உடம்புக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகின்றது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தான் பதவியை கேட்காமல் மக்கள் விரும்பி மக்களுடைய ஆதரவின் பேரில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டால் அவர் முன் வருகின்ற பொழுது அவர் மூலமாக அந்த மஸ்ஜிது அல்லாஹ்வுக்கு உதவி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்டு விட்டால் அதற்கு நீ பின்னடைந்து விடாதே, நீ அதை வெட்கப்பட்டு விடாதே. முன் வருகின்ற பொழுது பகது ஐந்தபில்லா, அல்லாஹ்வினால் நீ உதவி செய்யப்படுவாய். உன் மூலமாக அல்லாஹ் உதவி இருக்கிறது, அந்த மஸ்ஜிதுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. வைன் சால்தஹா, அதை நீ கேட்டு வாங்கினால் பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, நான் நிர்வாகத்தில் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும், நான் ஒரு தனாதிகாரியாக இருக்க வேண்டும், நான் ஊருடைய ஒரு பொறுப்புதாரியாக இருக்க வேண்டும் என்று பதவியை கேட்டு வாங்கினால் அதனால் வரக்கூடிய அனைத்து விளைவுகளுக்கும் நீ பொறுப்பு சாட்டப்பட்டு விடுவாய். உனக்கு சுமக்க முடியாத பாரங்கள் சுமத்தப்படும், நீ இழிவுபடுத்தப்படுவாய் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே தான் நிர்வாக பொறுப்பென்று சொல்வது பதவியை கேட்டு வாங்குவதல்ல, மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒன்றுதான். அதே நேரத்தில் ஒரு ஊருடைய நிர்வாகம், ஊர்ல பராமரிப்பு, ஒரு நிர்வாகத்துடைய பராமரிப்பு சீராக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது, அழகான முறையில் மண்ணெடுத்து செல்கிறார்கள் என்றால் அதனை ஆதரிப்பதும் அதற்கு வாக்களிப்பதும் வாக்கு வாங்குவதும் அதற்காக உதவத்தாசை புரிவதும் அந்த ஊர் ஜமாத்துடைய சிறந்த ஒரு பண்பாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவேதான் ஒரு நிர்வாகத்தின் மூலமாக ஊரிலே நல்லது நடக்கிறது, இஸ்லாமிய மறுமலர்ச்சி நடைபெறுகின்றது, அந்த நிர்வாகம் சிறந்து சீராக செழிப்பாக இயங்குகிறது, முழு ஊரும் ஆதரிக்கிறது, அதற்கு துஆ செய்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எவர்கள் அந்த சிறந்த ஒரு நிர்வாகத்தை கலைப்பதற்காக வேண்டி, அதை குட்டி சுவராக ஆக்குவதற்காக வேண்டி எவர்கள் முன்வந்து அல்லாஹ்வுடைய பயமற்றம் இல்லாமல் குழப்பத்தை உருவாக்குவார்களோ, நல்ல காரியம் நடப்பதற்கு எதிராளியாக இருப்பார்களோ, அவர்களுக்கு எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? தப்பத்யதா சூராவுடைய சாபம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தப்சீரிலே வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான மலை அபு குபைஸ் மலை. இந்த மலையின் மீது ஏறி அல்லாஹ்வது தனது குறைசி வம்சத்தை அழைத்தார்கள். ஜனங்களே, திரண்டு வாருங்கள். ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு அந்த அரபியர்கள் என்னதான் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள். ரசூலுல்லாஹை மதித்தவர்கள், கண்ணியப்படுத்தியவர்கள், அல் அமீன், அல் சாதிக், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று வாயால் புகழ்ந்துரைக்கப்பட்டவர்கள். நபி அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்ததும் அனைத்து கோத்திரத்தர்களும் மலையை சூழ்ந்து வந்து விட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த மலைக்கு பின்னால் சக்தி வாய்ந்த ஒரு படை வருவதா, உங்களை எதிர்த்து வருவதாக சொன்னால் நீங்க நம்புவீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல் அமீன், நீங்க அத்தாதீ, உங்களை நம்புவோம், அதை ஏற்போம். அப்பொழுது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் வானத்தையும் பூமியையும் படைத்த, என்னையும் உங்களையும் படைத்த இந்த அல்லாஹ்வை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா, கலிமா சொல்வீர்களா என்று சொன்ன நேரத்தில் அரேபியர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அருமை பெரியவர்களே, அரேபியர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் தெரியுமா? சில ஓரிரண்டு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடந்து வரக்கூடிய ஒட்டகத்துடைய குதிரையுடைய கால் பாதத்தின் சத்தத்தை கேட்டு சொல்வார்கள், இந்த கோத்திரத்துடைய இன்னாருடைய ஒட்டகம் என்று சொல்வார்கள். ஒட்டகம் விடக்கூடிய பிட்டையை பார்த்து இது இந்த கோத்திரத்துடைய ஒட்டகம் என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் அரேபியர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்திருந்தார், நல்ல நிதானத்தை கொடுத்திருந்தார். அனைத்து அரேபிய மக்களும் சிந்தித்து விட்டு முடிவு பண்ணினார்கள், இவர் சொல்லக்கூடிய காரியம் நல்ல ஒரு காரியம்தான். இந்த நல்ல காரியத்துக்கு ஒன்று பட்டார்கள் அரபியர்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் அபூலகப் எதிர்த்தார். இன்றைக்கு கூட ஒரு ஊர்ல நலவு நடக்கும் பொழுது ஒரு எதிராளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதே போன்றுதான் அனைத்து அரபியர்களும் நல்ல காரியத்துக்காக ஒன்றுபட்ட பொழுது அபூலகப் எதிர்த்தான், ரசூலுல்லாஹை விமர்சித்தான். அவன் சொன்னான், தப்பல்லக்க யா முஹம்மத் அலிகாதா தஅவுதனா, முஹம்மதே, உங்களுக்கு கேடுண்டாகட்டும், இதற்காகவா அலி எங்களை ஒன்று சேர்த்தாய் என்று மண்ண ஒரு பிடி எடுத்து நபியுடைய முகத்தில் எரிந்து விட்டார். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த காட்சியை வல்லவன் அல்லாஹ் அவனால் சகிக்க முடியவில்லை. நல்ல காரியத்துக்கு எதிராக இருக்கிறானே. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளினான், அபூலகபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும். அந்த கரங்கள் மட்டுமல்ல, அவனும் நாசமாகட்டும். அவன் மட்டுமல்ல, உலகத்தில் அவன் சேகரித்த சொத்து செல்வங்கள் நாசமாகட்டும். அவன் மட்டுமல்ல, அவனோட சொத்து மட்டுமல்ல, அவனோட தொழில் மட்டுமல்ல, பிறகு சுமக்கக்கூடியவளாக இருக்கின்ற அவளது மனைவி உம்மு ஜமீலும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் அபூலகுடைய கரங்களையும் சபித்தான், அவனையும் சபித்தான், அவனது சொத்தையும் சபித்தான், அவனது குடும்பத்தையும் சபித்தான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த சூராவை ஓதிக் கொண்டிருப்பார்களோ அந்த சாபங்கள் அபூலகபுடைய அவன் குடும்பத்துக்கு குடும்பத்துடைய கபருக்கு அது போய்கொண்டுதான் இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சம்பவத்தில இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? ஒரு ஊருடைய, ஒரு கிராமத்துடைய, ஒரு குடும்பத்தில அனைவரும் நல்ல ஒரு காரியத்துக்கு, சிறந்த ஒரு விடயத்துக்கு ஒற்றுமை பட்டிருக்கின்ற பொழுது யாரெல்லாம் அது ஹராம் என்று தெரிந்தும் பாவம் என்று தெரிந்தும் விடாபிடித்தனத்தோடு யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ, எதிராக செயல்படுவார்களோ அவர்களுக்கெல்லாம் தப்பக்கேதா சூறாவுடைய சாபம் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அறிவை தந்திருக்கின்ற பொழுது, பணத்தை தந்திருக்கின்ற பொழுது, அனுபவத்தை தந்திருக்கின்ற பொழுது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள், நல்லவைகளை ஆதரியுங்கள். நாம் செய்கின்ற பிழைகள், நாம் செய்கின்ற தவறுகள் தனது குடும்பத்தை தான் பாதிக்கும், தனது பிள்ளைகளை தான் பாதிக்கும். பெற்றோர்கள் செய்கின்ற நலவுகள் அது பிள்ளைகளுக்கு நலவாகத்தான் இருக்கும். பெரியோர்கள் செய்கின்ற அநியாயங்கள், சாப கேடுகள், ஒழுக்க சீர்கேடுகள் இது பிள்ளைகளை பாதிக்கும், தனது குடும்பத்தை பாதிக்கும், எதிர்கால சந்ததிகளை பாதிக்கும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதே போன்றுதான் எங்கு பார்த்தாலும் இன்று முஸ்லிம்களுக்கு அநியாயம், முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, முஸ்லிம்கள் அகதி, முஸ்லிம்களுக்கு தோல்வி, முஸ்லிம்களுக்கு இழிவு. முஸ்லிம்களை இஸ்லாமிய நாடுகளிலே யுத்த கலகங்கள் நிரப்பப்பட்டு கழுத்துகளிலே பால்கள் வைக்கப்பட்டு ஆடுகள் அறுக்கப்படுவது போல முஸ்லிம்கள் அறுக்கப்படுகின்ற காலம், இரத்தங்கள் ஆறாறாக தெருக்கருத்தோடுகின்ற ஒரு காலம். இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாம் ஒரு கிராமத்தில் வாழ்வதாக இருந்தால் நம்முடைய உடைமை பாதுகாக்கப்படுவதற்கு, உரிமை பாதுகாக்கப்படுவதற்கு, மான மரியாதை பாதுகாக்கப்படுவதற்கு முஸ்லிம்களாகிய எனக்கு மத்தியில் ஒற்றுமை தேவை, ஒன்றியம் தேவை. பாவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, அநியாயம் நடைபெறுகின்ற பொழுது அவைகளை அழித்து ஒழிப்பதற்கு நம்முடைய ஒத்துழைப்புகள் தேவை. அருமையானவர்களே, இந்த அழகான முறையிலே சில கிராம பகுதிகளில் பாவங்களுக்காக வேண்டி அதால் எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. குடிவியாபாரமா, போதை பொருட்களா, சூதாட்டமா, பத்தி கொடுக்கல் வாங்கலா, இவைகளுக்கெல்லாம் நிர்வாகத்தின் மூலம் அழகாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிர்வாகம் அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் ஒவ்வொரு பள்ளிவாருடைய நிர்வாகங்கள் இருக்க வேண்டும். பாலிபர்கள் தங்கள் வீரத்தை ஹலாலான அல்லாவுக்கு விரும்பக்கூடிய அந்த வழியில பயன்படுத்துங்கள். ஊரிலே பாவம் நடக்கிறதா, அநியாயம் நடக்கிறதா, அதை ஒழிப்பதற்கு நிர்வாகத்தோடு இணைந்திருப்பது, நிர்வாகத்தோடு சேர்ந்து செயல்படுவது அந்த பாலிபர்களுடைய செல்வாக்குடையவர்களுடைய தாராள தன்மையாக இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல ஆக கெட்டவன் யார் தெரியுமா, மிக மோசமானவன் யார் தெரியுமா? அதாவது மதுபானம் அருந்துபவன் அல்ல, பட்டு எடுப்பவன் அல்ல, விபச்சாரம் செய்பவன் அல்ல, இவனும் பாவத்துக்குரியவன் தான். ஆக கெட்டவன் யார் தெரியுமா? அதாவது ஊரிலே ஒரு பாவத்துக்கு எதிராக, ஹராத்துக்கு எதிராக மக்கள் ஒன்றுபடும் பொழுது அந்த மக்களை போய் காட்டி கொடுப்பவன், அவன் முன் சப்பில் இருந்து தொழலாம், ராஜ்யத்துக்கு எழலாம், சதக்கா கொடுக்கலாம், பள்ளி கேட்ல இருந்து மக்களுக்கு வெல்கம் பண்ணலாம். ஆனால் சொல்லுகிறான், உனக்கு எதிராக இன்னார் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறார், ஆனால் என்னை காட்டி கொடுக்காது என்று சொல்கிறானே, இவன் முனாபிக் அல்ல, முனாபிக்கை விட படுமோசமானவன். உலகத்திலே வாழ்க்கையில முன் சப்புல இருக்கலாம், மேடையில இருக்கலாம், சல்வாக்கோடு இருக்கலாம், ஆனால் கியாமத்திலே நாளையில நரகத்தில ஆக கீழ்த்தத்துல இருப்பவன் இப்படிப்பட்ட முனாபிக்கீங்கள் தான். சொல்வதை முகத்துக்கு சொல்பவன் அவன் குழப்பவாதி அல்ல, அவன் பித்னாவாதி அல்ல. ஊரை கெடுக்குகின்ற மிகப்பெரிய ஊர் குழப்பி, மிகப்பெரிய குழப்பவாதி யார் தெரியுமா? ஒரு ஜன்னியத்தில் உள்ளமா, ஒரு நிர்வாகம், ஒரு சங்கம் ஊருடைய முன்னேற்றம் கருதி, கிராமத்துடைய முன்னேற்றம் கருதி, ஒரு பாவத்தை ஒழிப்பதற்காக வேண்டி நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது அவனை காட்டி கொடுக்கிறானே, இனத்தை காட்டி கொடுக்கிறானே, இவனை விட படுமோசமான பாவி நரகங்கெட்ட ஜாதி உலகத்தில யாரும் இல்ல. இவன் செய்கின்றது சாதனை அல்ல, அது கற்பித்தனம் அல்ல, தந்த குடும்ப வாழ்க்கைக்கு பத்திலம் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவன் மண்ணை கூட்டி விடுகிறார், வாழ்க்கையை பாலாக்கி விடுகிறார். அருமையானவர்களே, அதனால் அல்லாஹ் தந்த செல்வத்தை, அல்லாஹ் தந்த வீரத்தை நல்வழியில் பயன்படுத்துங்கள். இதுதான் சாதனை. முஹம்மது இப்னு காசிம் இந்தியாவில இந்த மாநிலத்தில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் முஹம்மது இப்னு காசிம். 16 வயது வாலிபர், ஸ்பெயின்ல இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்த வாலிபன் தாரிக் இப்னு ஜியாத். அருமை பெரியவர்களே, இப்படி வரலாறுகளை அடுக்கிக் கொண்டு செல்லலாம். அந்த வாலிபன், அந்த சக்தி இஸ்லாத்துக்கு சாதகமாக இருந்தது, ஊருக்கு பயனாக இருந்தது, நாட்டுக்கு பிரயோஜனமாக இருந்தது. எனவேதான் உள்ளத்தை இருக்கக்கூடிய துத்குறுகைகள், பொறாமைகள், வைராக்கியங்களை எல்லாம் கலைந்து எரித்துவிட்டு இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்காக, மகல்லாவுடைய முன்னேற்றத்துக்காக ஒற்றுமையோடு செயல்படுங்கள். சிறந்த நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்கள். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சிறந்த காரியங்களுக்காக எம்முடைய வாழ்நாளை பொருந்திக் கொள்வானாக, எம்முடைய அறிவை பொருந்திக் கொள்வானாக, எமது செல்வத்தை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயா, எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித்தருவாயா. யா அல்லாஹ், எம்முடைய ஒரு ஹலாலான முயற்சிகளை நீயே கபூல் செய்து கொள்வாயாக, எம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றியானதாக ஆக்கி தந்தருவாயாக, தீனுடைய விளக்கத்தை தந்தருவாயாக, எனக்கு தெளிவை தந்தருவாயாக, பொறுமையின் நிதானத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ், எம்முடைய ஊருடைய அல்லாஹ்வுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி நாமெல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போன்று ஒரே கொடியின் கீழ், ஒரே நிழலுக்கு கீழால் செயல்பட நீ தோப்பிச் செதர்வாயாக. வேற்றுமைகளை மறைந்து எங்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. எம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.